இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கொடுத்த இன்னொரு புதிய கிருபைக்காக நன்றி. இன்னைக்குள்ள தலைப்பு, நியாயம் தீருங்க சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுங்க. இந்த தலைப்பு கேட்கப்ப அதிர்ச்சியா இருக்கும். நானும் இது பல இடத்துல நான் இந்த வசனத்தை படிக்கப்ப எனக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனால் சகோதர சகோதரி, நான் உங்களிடத்துல இது நான் சொல்லப்போ கூட இந்த ரெண்டு மூணு நாளாக நியாயம் தீர்க்கறது பற்றி கடுமையான போதனை, கடுமையாக இருக்குது. முக்கியமாக பாஸ்தர் மாலுகளுக்கு மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் கூட நான் பேசிக்கொள்ளியிருக்கிறேன். நான் உங்களை பற்றி நான் சொல்லலை, நான் வந்து இன்னும் நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். இல்லை, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். நானும் பழைய ஒரு இடத்துல நான் என்னோட பழைய வாழ்க்கையில் இன்னொரு சபையில் நான் இருக்கப்போ கூட அநேக தப்பு பண்ணியிருக்கேன், அநேக தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் நான் உங்களை பாட்டு நான் நல்லவன், நான் உங்களை காட்டிலும் பெட்டர், நான் உங்களை காட்டிலும் ஒன்றும் செய்யலை. இல்லை, ஒரு காலம் அந்த மாதிரி செய்த ஒரு காலம் உண்டு. நான் அதுலேருந்து மனம் திரும்பிட்டேன், அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனம் திரும்பிட்டு அதுதான் நான் உங்களிடத்துல நான் சொல்லிக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக பாவங்கள் கேட்கப்படாதபடி, நியாயம் தீக்காதபடி அப்படி விட்டுட்டு, நியாயம் தீக்காதீங்க, நியாயம் தீக்காதீங்க என்று சொல்லி கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியத்தை நாம் சொல்லாம போக முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் என்றார். சத்தியத்தை சொல்லாம போக முடியுமா? முடியாது. நீங்களும் நானும் நினைக்கிறதில்ல, சத்தியத்தை சொல்லிதான் ஆக வேண்டும். அதனால சகோதர சகோதரிகளை, நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நீங்க யாரோ ஐயோ என்ன அந்த பாஸ்டர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது என்னோட வார்த்தை அல்ல, நான் சொல்ற வார்த்தை இல்ல, இது வேதத்தில் உள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து பவுல் பரிசுத்த ஆவியானவளியே ஏவப்பட்டு எழுதின காரியங்கள், நான் எழுதுறது அல்ல. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இதை நீங்க போய் வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. நீங்க கத்தோலிக்கிறவாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க பைபிள் எடுத்து பாருங்க. நீங்க வேற ஆவிக்குரிய சபைக்கு போனா, அந்த ஆவிக்குரிய சபையில இருக்கிற பைபிள், கிங் ஜேம்ஸ் பைபிள் இல்ல தமிழ் பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அது தேவனுடைய வார்த்தை. ஆமா சகோதர சகோதரிலே, உங்களுடைய இருதயத்துக்கும் உங்களுடைய சிந்தைக்கும் இந்த போதனையை எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது என்னுடைய வார்த்தை இல்லையே, நான் என் புஸ்தகத்துல எழுதி நான் உங்கள்கிட்ட என்னை பின்பற்றி நடங்க சொல்லி, இது இயேசு கிறிஸ்து எழுதின காரியம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி பவுல் எழுதின காரியம். அதனால அவர் சொல்றத நான் உங்கள்கிட்ட சொல்லுகின்றேன். ஏன்னா நம்ம விருப்பம் இல்லை, அவர்தான் வலியமும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கின்றார். நேற்று பொழுதுல கூட 1 கொரிந்தியர் 5:11 பார்த்து கொண்டு நம்ம வாசித்துட்டு இருக்கப்ப பவுல் அந்த இடத்துல சொல்கின்றார், நான் உங்களுக்கு என்ன எழுதினேன்னா, சகோதரன்னு சொல்லி ஒருத்தன் அவன் விபச்சாரக்காரனாகவும் பொருளாசைக்காரனா இருந்தா, விக்கிர ஆராதனைக்காரனா இருந்தா, உதாசீனம் பண்ணுகிறவனா இருந்தா, வெறியனாக இருந்தா, கொள்ளைக்காரனாக இருந்தா, அவனோட நீங்க கலந்திருக்க கூடாது, அந்த பொல்லாதன் உங்களை விட்டு விலக்கி போடுங்க என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். நேத்து பொழுதுல நான் சொல்லப்ப கூட வெறியனை பத்தி சொன்னேன். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா உதாசீனம் பாருங்க, சில பேரு இன்னொருத்தனை உதாசீனம் படுத்துவாங்க. அவங்க சொல்றது புறம்பையே ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, அவங்களை மிதிப்பாங்க. எப்படி மிதிப்பாங்கன்னா, வார்த்தையால அவங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அவங்க பேசுற வார்த்தைலாம் வெட்டு ஒன்று தின்று ரெண்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இப்படிப்பட்ட ஒரு கடினமா உதாசீனம் படுத்தி பேசுவாங்க. ஒரு பொருட்டுன்னு இந்த மனிதனை பார்க்க மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தவங்களை பார்க்கப்ப ஒரு குப்பை மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி மனுஷனோட நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கூட பவுல் நமக்கு கட்டளை கொடுக்கின்ற. இன்றைக்கு பார்க்க போற வசனம் என்னன்னா, அதே 1 கொரிந்தியர் 5 நேற்று வந்து 8, 9 இப்படி பார்த்துருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க வேண்டியது 1 கொரிந்தியர் 5:1-6 பார்ப்போம். இந்த போதனை கடினமா இருக்கும். ஆனா அது தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த வசனங்களை நீங்க கத்தோலிக்க பைபிளா இருக்கலாம், இல்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா இருக்கலாம், இல்ல எந்த தமிழ் பைபிளா இருக்கலாம், எந்த பைபிளுமா நீ எடுத்து நீங்க ஆராய்ந்து பண்ணி பாருங்க, நீங்க படித்து பாருங்க. உண்மையான கிறிஸ்தத்துவம் எப்படின்னா, வல்லமை. இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமை கொடுத்துட்டு இருக்கார். என்ன வல்லமை? இந்த வல்லமை சண்டை போடுற வல்லமை இல்ல, இந்த வல்லமை ஆவியின் வல்லமை நமக்கு கொடுத்து. அதனாலதான் அவர் சொல்கின்றார், நம்மளுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ள சொல்கிறார். நம்மளோட ரட்சிப்பு, உங்களோட ரட்சிப்பு நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது எப்படி? தேவனுடைய வசனத்தின்படி. அவசரம் இந்த தேவனுடைய வசனத்தை கீழ்படிங்கன்னு சொல்ல. அதனால நம்ம கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கப்ப நமக்கு விருப்பப்பட்டது போல் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நீங்க செய்ய முடியும். எதை செய்ய வேணான்னு சொல்கிறாரோ அதை நீங்க செய்யக்கூடாது. ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு? நம்ம நன்மைக்கு, உங்களோட நன்மைக்கு. ஏன்னா நீங்க அவர் சொல்லாத நீங்க போய் செய்தீங்கன்னா, இல்ல அவர் சொன்னதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, அதோட விளைவுகள் மோசமானது. அது நம்ம எது நோக்கி பார்ப்போம், நம் வாழ்க்கையில அது தீமையாகும். ஏன்னா பிசாசு எதுக்கு வந்தான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க செய்யாம போனீங்கன்னா அவன் உங்க வாழ்க்கையில திருடி கொன்னு அழித்திருவான். இதை அவன் செய்திருவான். ஏன்னா அதுதான் அவனோட குணாதிசயம். அதனால உங்க இடத்துல கேட்டுக்கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்க பின்பற்றி நடக்கப்ப உங்களுக்கு வல்லமை இருக்குது. இருந்த போது நீங்க எல்லாரையும் அன்பு கூறுவீங்க, எல்லாரையும் அன்பு கூறுவீங்க, தாழ்மையா இருப்பீங்க. எதுல தாழ்மை? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில நீங்க தாழ்மையா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? எல்லோரையும் நேசிக்க சொல்கின்றார். யாரையும் நம்ம வெறுக்க முடியாது, யாரையும் நம்ம வெறுக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு நம் இருதயத்துல ஊத்தி பிற நேசிக்க வைக்கிறார். இந்த 1 கொரிந்தியன் 5:1 நீங்க வாசிக்கப்ப, இது அப்போஸ்தல் பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அப்போஸ்தல் பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அப்படி நீங்க நியூ கிங் ஜேம்ஸ் என்று சொல்ல பைபிள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தலைப்பு இருக்கும், சின்ன சின்ன தலைப்பு. அந்த தலைப்புல என்ன அது இருக்குன்னா, வெபச்சாரம் சபையை தீட்டுப்படுத்தும். இதுதான் அந்த சின்ன ஒரு தலைப்புல இருக்கு. அந்த தலைப்பு கீழேதான் 1 அதிகாரத்தை தொடங்குது. இந்த இடத்துல அவர் சொல்கின்றாரு, ஆக்சுவலாக உங்கள் மத்தியில் விபச்சாரம் உண்டு பிரதேசமாக சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. சகோதரர் சொல்லி, ஒருவன் ஒரு தகப்பனுடைய மனைவி, அப்படின்னா அந்த தகப்பனோட மனைவி வந்து 2ஆம் தரமாக இருக்கும், இல்லை 2ஆம் தரமாக இருக்கும். பவுல் இது குறித்து அதிர்ச்சியாக சொல்லாரு. அவர் சொல்றாரு, புறஜாதி மக்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி நான் கேள்விப்படுறது இல்லையே, ஆனால் உங்கள் மத்தியில் இப்போ நான் இப்படி கேள்விப்படுகிறேன்னு சொல்லி அவர் அதிர்ச்சியாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவனை உங்கள் மத்தியிலிருந்து விளக்காதபடி, நீங்க துக்கப்படாதபடி, நீங்க இருமாப்பு அடைந்திருக்கிறீங்களே. அப்படி என்ன சொல்றாரு? என்ன இருமாப்பு அவர் சொல்கிறார் இந்த இடத்துல? ஓ, எங்க சபையில வந்து நாங்க நிறைய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரோம். நாங்க எங்க சபையில ஒரு கீதார் அடிப்போம், ட்ரம் அடிச்சு எல்லாத்தையும் அபிஷேகத்துள்ள கொண்டு போவோம். அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு காரியம் சபையில நடந்துகிட்டு இருக்க, இதை குறித்து நீங்க துக்கப்படாதபடி, இப்படி இருமா படைந்திருக்கிறீங்க. பவுல் தொடர்ந்து சொல்கின்றாரு, நான் சரீரத்துல உங்க மத்தியில தூரமா இருந்த போதிலும் நானும் என்னோட இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதிகாரத்தில் நீங்க கூடி வரப்ப அப்படிப்படுத்தினோட ஆவி கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படபடி மாம்சத்தின் அழிவுக்காக நாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்ப்பு செய்கின்றேன் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், நீங்க மேன்மை பாராட்டுறது ஒன்றதுக்கு இல்லை, கொஞ்சம் புளித்த மாவும் பிசைஞ்ச மாவு முழுதும் புளிச்சு வைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? அப்ப நான் பவுல் என்ன சொல்கின்றார், நீ இந்த மனுஷனை விட்டிருந்தீன்னா, சபையில் உள்ளுக்கு உட்காத வச்சிருந்தீன்னா, இந்த மனுஷன் என்ன செய்வான், மத்தில சபையில இருக்கிற மக்களையும் இப்படியாக பாவத்துள்ளுக்கு கொண்டு போயிருவான்னு சொல்லிட்டு அவர் சொல்கின்றார். கூட வரப்ப பவுல் சொல்கிறார், நான் ஆவில நியாயம் தீர்த்துட்டேன். யாரு? இந்த இப்படிப்பட்ட தன் தகப்பனுடைய மனைவியோட படுத்திருக்க இந்த மனுஷனை நான் ஆவில நியாயம் தீர்த்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்கின்றார். அப்போ வச்சு இப்படி நீங்க கூடி வரப்ப என்னோட ஆவி உங்க மத்தியில இருக்கப்ப கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கப்ப அவனோட மாம்சத்தில வந்து அவன் சூழ்நிலை வரப்ப எப்படி நான் பிசாசு என்ன செய்யறேன், நம்ம அவனை ஒப்பு கொடுக்கப்ப பிசாசு என்ன செய்வான்னா அவனோட குணாதிசயம் திருடவும் கொள்ளவும் அழிப்போம். அப்படி இந்த சரியான சூழ்நிலை மத்தியில மாட்டி அந்த நேரத்துல கூட அவன் வந்து மனம் திரும்பி அவனோட ஆவி வந்து ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி கூட பவுல் இப்படியாக செய்ய சொல்றார். இல்லாவிட்டால் என்ன செய்யணும், இந்த மாதிரி மனுஷனை நீங்க சபை உள்ளுக்கு வைத்திருந்தீங்கன்னா அந்த கேன்சர் மாதிரி மற்றவங்களையும் பிடிச்சி மற்றவங்களையும் வந்து பாவத்தூள் உழுக வைத்துரும். எப்படி எப்படி சாத்தானுக்கு ஒப்புடுக்கிறது? அவர் சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்றார். ஏன்னா நீங்க எல்லா மாதிரி அந்த மனுஷன் சொல்லி இப்படி செய்யாத சொல்லி இப்ப அவன் கேட்க மாட்டான், அப்படியே செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி சில பேர்ல வந்து சபையில அவன் சொல்லி அவனோட விரட்டியும் அடிக்க முடியல, அவன் போகவும் மாட்டான், அவன் சொல்றான் சபைக்கு வந்து என்ன செய்யறான், மத்தவங்க பெண்களை கூட மயக்கிறான். உங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தா உங்க பொம்பளை பிள்ளைங்க போய் அவன் மயந்துகிட்டு இருந்தானா, நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி மயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷனை பவுல் சொல்கிறார், அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்ட்டு. இன்னைக்கு சில பேரு சபையில இப்படியாக பண்ற வேலை பண்ற பொய் சொல்லி ஏமாத்தி பெண்களை வந்து மயக்கி கொட்டு இருக்கிற இவனையே சபையை விட்டு விரட்டாம இருக்கப்ப இப்படி பண்ணுகிறன்னு எப்படி சாத்தானுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? அவங்க சபையை விட்டு வெளியாட்டு வெளியாக்குறதுக்கு பயப்படுறாங்களே, சபையை விட்டு வெளியே போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இப்படி பயப்படுற மனுஷர்கள் எப்படி சாத்தாங்கையில ஒப்பு கொடுப்பாங்க? அது மட்டும் இல்ல சகோதர சகோதரி, 1 தீமோத்தேயு 1:18-20 நீங்க பார்த்தா, குமாரனாக தீமோத்தேயே உன்னை குறித்து முன் உண்டான தீக்க தரிசனின் பத்தி படியே நீ நல்ல போராட்டத்தை பண்ண வேண்டும் சொல்லி இந்த காரியத்தை உனக்கு ஒப்பு வைக்கிறேன். என்ன காரியம்? நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாக இரு, விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாக இரு. இந்த நல் மனசாட்சிய சில பேர் தள்ளி விட்டு விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. அப்படின்னா எப்படி சேத, நான் கப்பை பாருங்க தண்ணி உங்களுக்கு முழுகி போயிடுச்சுன்னா, அந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தை அந்த மாதிரி கப்பலை முழுக வைத்தது மாதிரி அந்த விசுவாசத்தை முழுக வைத்துட்டாங்கன்னா, ரெண்டு பேர் பவுல் சொல்கிறார், ஹெமேனியரும் அலெக்சாண்டரும் இப்படியாக செய்துட்டாங்க. அவங்க தூசியாதபடி சிச்சிக்க அவங்களுக்கு அவங்களைய நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி பவுல் சொல்கின்றார். யார் இந்த ஹெமேனியரும் இந்த அலெக்சாண்டரையும்? அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறாங்களாம். அதனால அவர் சொல்றாரு, அவங்க வந்து சிச்சிக்கப்பட அப்படின்னா கண்டிக்கப்பட, அவங்க அவங்களோட மாம்சத்துல பிரச்சனை வர பிரச்சனை பந்தாவது அவங்க திருந்துட்டும் சொல்லிட்டு நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல தீமோத்தேயுகிட்ட சொல்கின்றார். அதனால சகோதர சகோதரி, இது வேதத்துல இல்லாத ஒரு காரியம் அல்ல. சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த போதனையை அனைத்து இடத்துல நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லோரையும் நேசிக்க சொன்னார். இந்த மனுஷர்கள் இப்படி செய்யப்ப அவங்க அழிந்து போறதுல பவுலுக்கு விருப்பம் இல்லை, இல்லை நமக்கு விருப்பம் இல்லை. ஆனா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு மாம்சத்தில் பிரச்சனை வரப்ப கூட அது மனம் திரும்ப சொல்லி கூட தான் பவுல் சொல்கிறார், அவங்களை சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி. பாருங்க, பிசாசோட குணாதிசயம் ஒரு மனிதனை திருடுறதுக்கு. நினைக்கிறேன் அவங்கள அந்த அந்த சபை மக்கள் உங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை, வலது பக்கம் திரும்பினாலும் இலது பக்கம் திரும்பினாலும் முன்னுக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பிசாசு நெருக்கி அவங்களை இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி பிச்சு எடுத்துருவான். அவங்களை அப்படி உறிஞ்சி அவங்களை அப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொடுத்து துக்கத்துக்கு மேல துக்கம் கொடுத்து அவங்களை அப்படி முடிக்க பார்ப்பான். ஆனா இந்த சூழ்நிலை மல்ல கூட பவுல் என்ன நினைக்கிறார், இவங்க மனம் திரும்புவாங்க என்று சொல்லி கூட. அதனால தான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க சொல்கிறார். பாஸ்டர் மார்களே, இல்ல மூப்பர் மார்களே, போதகர் மார்களே, உங்க மத்தி நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த ரெண்டு வசனங்களையும் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இந்த ரெண்டு வசனங்களை அநேக பேர் கவனிக்கிறது இல்லை, அநேக போதகர்கள் பார்க்கறது இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. அப்ப நீங்க என்ன செய்வீன்னா, இந்த வசனத்தை கேட்டு நீங்க கீழ்படுகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அப்படி சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை செய்யறதுக்கு, இந்த காரியத்தை கண்டித்து நடத்துறதுக்கு, நியாயம் தீர்க்கறதுக்கு நீங்க ஆண்டவர் இயேசுவிடத்துல வல்லமை கேட்டுட்டு நீங்க இப்படி அந்த சகோதரனை நீங்க அந்த சகோதரனை போயிட்டு நீங்க பார்த்து இந்த காரியத்தை பேச வேண்டியதா இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்கள்ட்ட பேசிட்டு பிசாசன் அந்த வல்லமைகள், ஏன்னா பிசாசு பிடிச்சி வச்சிருக்கான் அந்த பிசாசோட வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்துல விரட்டிட்டு நீங்க என்ன செய்யணும், எப்படி நம் சபையில செய்த கூட சில சகோதரர்கள் இல்ல சில பாஸ்டர் மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கூடியே இருக்கிறதுக்கு வைங்க, அவங்களோட குணாதிசயத்தை மாத்துறதுக்கு. அதனால தான் நம் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நடக்கிறது. ஒரு சகோதரன் ஆண்டு என்ன சொல்றேன்னா, நான் எப்படி உங்களை நேசித்தனும் அதே போல ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கன்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, யாராவது ஒரு பாஸ்டரோ இல்ல ஒரு பிரதரோ அவங்களுக்கு நியமித்து அவரோடு கூட இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி நீங்க கவனிக்கிறதுக்கு நீங்க நியமிக்க வேண்டியதா இருக்குன்றது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாம் என்னென்ன செய்ய முடியுதோ அத்தனையும் செய்து இந்த சகோதரை எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியாக்குறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்படி இதெல்லாம் நீங்க செய்து இந்த பிரதரோ இந்த காரியத்தை கேட்காதபடி திரும்ப வந்து சபையில இருக்கிற மக்களை ஏமாத்தி பெண்களை வந்து மயக்கி இப்படிலாம் செய்து கொண்டிருந்தாங்கன்னா கடைசி என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட மன்றாடி இந்த காரியத்தை அவனை ஒப்பு கொடுங்க, பிசாசு கடையில சாத்தாங்கையில ஒப்பு கொடுங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல. நீங்க இதை செய்யாட்டிய உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகளை இந்த மாதிரி ஆளுங்கள் திருடிட்டு போயிடுவாங்க, பாவத்துக்குழு ஓய்வு வைத்துருவாங்க. நீங்க பெசாம இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இந்த நம்மளோட உடல் மறிக்கும், நாளைக்கு ஒரு நாள் நம்ம மறித்து போப்ப நம்ம இயேசு இடத்துல நிக்கப்ப என்ன சொல்ல போறோம்? அவரிடத்துல என்ன சொல்ல போறோம்? என்ன சாக்கு போக்கு சொல்ல போறோம் அவர்கிட்ட? சில பாஸ்தர்மார்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு, இல்ல இல்ல இது இப்படி சொல்லல, அது அதுக்கு அங்க சபையில இப்படி நடந்தது அதெல்லாம் தான் அப்படி சொன்னாங்க, இந்த காலத்துக்கு ஒப்பு வராது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க அவங்க அந்த பாவத்துல இருந்தாங்க, அந்த பாவத்துல இருக்கிற கீழே இருக்கிற மனுஷர்களை கண்டிக்க மாட்டாங்க. அவங்க எந்த காரியத்துல இல்லையோ அதுல தான் போய் பிறரை கண்டிப்பாங்க. சகோதர சகோதரிகளே, நம் எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்தோட என்ன வார்த்தை சொல்கிறது பார்த்து அதன்படி கண்டிக்க வேண்டியது சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. அதன்படி நம் நியாயம் தீர்க்க வேண்டும் சொல்லி வேதம் எழுதியிருக்கின்றது. நம்மளுடைய விருப்பம் இல்லை, நம்மளுடைய இருதயம் பண்ற ஆசைகள், நம் சிந்திய சொல்ற ஐடியரம் அது இல்லை. இயேசு கிறிஸ்தோடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? பாவம் வருது, வாசம்தான் அது வரும், பாவம் வர்றதுதான். யாரு மூலியமாக அந்த பாவம் வருதோ அந்த மனுஷனோட கழுத்துல ஒரு இயந்திர கல்லை கட்டி அவன் சமுத்திரத்துல குளிக்கிறது, இன்னும் குதிக்கிறது, இன்னும் மேலானதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அப்ப நீங்க இன்னைக்கு பெசாம சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட அந்த உங்க சபையில இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி நாளைக்கு அழிந்து போச்சுன்னா இந்த மனுஷனால நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டர்கிட்ட போயிட்டு இப்படி இப்படி சொல்ல போறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ ஐயோன்றாரு. அதனால போதகர்மார்களே, மூப்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். இது நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.